السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. தவிர்க்க முடியாத காரணங்களால் ப்ரெசன்டேஷன் இங்கே போடப்பட இல்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இங்கே இன்றைக்கு நடக்கக்கூடியவைகளையும் ப்ரெசன்டேஷனில் போடுவோம். அதே நேரத்தில் இந்த ப்ரெசன்டேஷன் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு பட்டிருக்குது. இங்கே ரெண்டு நாளில் எஸ்எல் ஹப்பில் அதை பார்த்துக்கொள்ளலாம். விரும்பினவர்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, கடைசி வகுப்பில் நாங்கள் சூரத்துல் துஹாவுடைய ஆரம்ப ஆயத்துக்களுடைய தஃப்சீரை பார்த்தோம். வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தாக ரப்புக வமா கலா, மூன்று ஆயத்துக்கள். ரெண்டு சத்தியங்கள் செய்து அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறான். இந்த சத்தியங்களுக்கு என்ன அர்த்தம், அந்த சத்தியங்கள் பண்ணப்பட்டிருக்கிற ரெண்டு, அதாவது இரவும் பகலும், எந்த இரவை எந்த பகலை குறிக்கும் என்ற விஷயங்களும், பின்னால் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்துக்கும் அந்த சத்தியத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, ஏன் அல்லாஹ் அதில் சத்தியம் பண்ணியிருக்கிறான் என்ற விஷயங்களையும் நாங்கள் அங்கே பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க போகிறது நாலாவது ஆயத்,
ولسوف يعطيك ربك فترضى. وللآخرة خير لك من الأولى والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى.
அல்லாஹு தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்றான், நபியே உங்களுக்கு பிந்திய நிலைமை முந்திய நிலைமையை விட நிச்சயமாக ஹைரானதாக, சிறந்ததாக, மேலானதாக இருக்கும் என்றதான் இந்த ஆயத்துடைய அர்த்தம். வலல் ஆஹிரத்து, பிந்திய நிலைமை, ஹைருல்லக, உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும், மினல் ஊலா, முந்திய நிலையை விட. இந்த அதாவது முந்திய பிந்திய நிலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கும் என்றதில் தஃப்ஸீருடைய உலமாக்களுக்கு ரெண்டு கருத்துக்கள் இருக்கிறது. ஒன்று, ஆஹிரா அல் ஊலா, வலல் ஆஹிரத்து ஹைருல்லக மினல் ஊலா. வலல் ஆஹிரத்து, பிந்திய நிலைமை என்றது உலக வாழ்க்கையுடைய மர்மையுடைய பிந்திய நிலையை குறிக்கும். அதாவது நீங்கள் இப்பொழுது ஒரு நிலையில் இருக்கிறீர்கள், இதற்கு பின்னால் வர இருக்கிற ஒவ்வொரு கட்டங்களும், ஒவ்வொரு நிலைகளும். ஊலா என்பது இப்பொழுது இருக்கிற நிலைக்கு முந்தி இருந்த நிலையை குறிக்கும். நபி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் ஆரம்பத்திலிருந்தே வளர்ச்சி அடைந்து கொண்டு கடைசி வரைக்கும் வளர்ச்சி அடைந்திருக்கிறத பார்க்கலாம். நபி அவர்கள் மக்காவில் நுபுவத்துடைய பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது, ஒரு எளிய குடும்பத்தில் இருந்தார்கள், தாய் தகப்பன இருந்த நிலையில பின்னால் இதெல்லாம் வர இருக்குது. அப்படி ஒரு மிக பலகீனமான ஒரு நிலையில இருந்திருக்கிறார்கள். அப்படியா நிலையிலிருந்து அல்லாஹு தாலா அவர்களை உயர்த்தி 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 கடைசி வரும் கடைசி வினாடி வரும் வரைக்கும் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே போயிருக்கிறான். இதைத்தான் அல்லாஹு தாலா இங்க சொல்லி இருக்கிறான். அதாவது நீங்கள் சின்ன வயசுல யத்தீமாக ஏழையாக இருந்தீர்கள், அல்லாஹ் இதுவரைக்கும் உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். ஒவ்வொரு படியும் உங்களை உயர்த்தி கொண்டுதான் வந்திருக்கிறது. இது இதோடு நின்று விட போறதில்லை. அந்த முந்திய கட்டத்தை விடவும் உங்களுக்கு பிந்திய கட்டம், பின்னால வர இருக்கிற நாட்கள் இதை விட சிறந்ததாக இருக்கும் என்றதை தெளிவுபடுத்தி இருக்கிறான். சில மனிதர்களுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஆரம்பம் நல்ல கவர்ச்சியாக இருக்கிறது. நாம் சில ஆட்களை பார்த்து நினைக்கிறோம், இவர் நல்லா வருவார், இவருக்கு இப்படியான பெரிய அந்தஸ்துக்கு இவர் போவார் என்றெல்லாம் சில மனிதர்களுடைய தற்காலிக நிலைகளை வைத்து நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஆனால் சில காலங்கள் போகும் பொழுது, சில நாட்கள், சில வருஷங்கள் போகும் பொழுது அவர்கள் அப்படியே மங்கி போறாங்க. அந்த வெளிச்சம் இல்லாம போகுது. அவர்கள் தேவையில்லாதவர்களாக, மக்கள் தேவைப்படாதவர்களாக மாறுறத பார்க்கிறோம். சமகாலத்துல நல்ல வெளிச்சமாக இருக்கிறவர்கள், பிரகாசித்துக் கொண்டிருக்கிறவர்கள், பெரிய சேவைகளை செய்கிறவர்கள், அவர்கள்தான் எதிர்காலத்தில் அதே நிலையில இருப்பாங்க என்றதல்ல. காலத்துக்கு காலம் எல்லாம் நிலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறான். உலகத்தில் யாருக்கும் எதுவும் தொடராக இருந்ததில்லை, மாற்றி மாற்றி எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த காலத்தில் செல்வந்தர்களாக இருக்கிறவர்கள் ஒரு கூட்டம் என்றால், அடுத்த தசாப்தத்தில் இன்னும் 10 வருஷத்துக்கு பின்னால் பார்த்தால் அந்த இடத்துல வேறொரு சாரார் இருப்பார்கள், வேறொரு குடும்பம் இருக்கும். இந்த நேரத்தில் கௌரவமாக இருக்கிறவர் ஒரு சாராராக இருந்தால், சில நேரங்களில் சில வருஷங்கள் போகும் பொழுது அவர்களுடைய கௌரவம் எல்லாம் அப்படியே இல்லாமல் போய்த்தரும், மக்களுக்கு தெரியாது இவங்க கௌரவமான ஆட்கள் என்று. அந்த இடத்துக்கு வேறொரு சாரார் வருவார்கள். எல்லா காலங்களிலையும் எல்லாரும் பிரகாசித்து கொண்டிருக்கிறதில்லை. ஒரு துவாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க, முடியும் என்றால் பாடமாக்கி ஓதுங்க. அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆஹிரஹு வ கைர அமலி ஹவாதிமஹு வ ஜஅல் கைர அய்யாமி யௌம அல்காக ஃபீ. நபி அவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், என்னுடைய வாழ்நாளின் சிறந்த பகுதியாக என்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியை ஆக்குவாயாக. வாழ்நாளின் சிறந்த பகுதியாக வாழ்க்கையின் கடைசி பகுதியை ஆக்குவாயாக. அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆஹிரஹு, என்னுடைய வாழ்க்கையின் சிறந்த பகுதியாக வாழ்க்கையின் கடைசி பகுதியை ஆக்கி வைப்பாயா. இப்ப நாங்கள் சிறந்த நிலையில இருக்கலாம், ஆனா கடைசி சிறப்பாக இருக்கணும், அதுதான் பெருசு. இரண்டாவது வா கேட்பார்கள், வஜஅல் கைர அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆஹிரஹு வ கைர அமலி ஹவாதிமஹு, என்னுடைய செயல்களில் அமல்களில் சிறந்ததாக அமல்களின் முடிவை ஆக்கி வைப்பாயா. இப்போ நிறைய அமல்கள் செய்கிறோம் சிறந்ததாக இருக்கிறது, அல்லாஹ்வாலம் எங்களோட கடைசியில் நாங்கள் எங்களோட கடைசி வாழ்க்கை வரும் பொழுது எங்களுடைய அமல் இதே நல்ல அமலாக இருக்க போகிறதா அல்லது இதற்கு மாற்றமான ஒரு நிலையில் நாங்கள் இருக்க போகிறோமா என்றது யாராலையும் தீர்மானிக்கல. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அதை அறிஞ்சிருக்கிறான். எத்தனையோ பேர்கள் முன்சஃபில் இருந்து தொழுந்தவர்கள், கடைசியாக பெரும்பாவங்கள் இருந்து மௌத்தானவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். கடைசி முடிவு என்றது அது மிக முக்கியமான ஒன்று, ஒவ்வொருவருடைய கவலையிலையும் இருக்க வேண்டிய ஒன்று. துவா கேட்பார்கள், என்னுடைய அமல்களில் சிறந்த அமலாக அதன் கடைசி அமல்களை ஆக்கி வைப்பா, என்னுடைய அமல்களில் கடைசி பகுதியை ஆக்கி வைப்பாயாக. வஜால் ஹைர ஐயாமி யௌம அல் காகஃபி, என்னுடைய வாழ்க்கையின் நாட்களில் சிறந்த நாளாக எந்த நாளில் நான் உன்னை சந்திக்கப் போகிறேனோ அந்த நாளை ஆக்கி வைப்பாயாக என்று துவா கேட்பார்கள். ஒவ்வொரு மனிதர்களுடைய நிலைகளும் எப்பையும் ஒரே மாதிரி இருக்கிறதில்லை. சில ஆட்கள் நல்லா இருந்து பிறகு அவர்களுடைய நிலைகள் கெட்டு போகிறது, மோசமாக போகுது. ஆரோக்கியமாக இருந்தவர்கள் நோயாளியாக போகிறாங்க, நல்ல புத்திசாலிகளாக இருந்தவர்கள் ஒரு விதமான புத்தி பேதலித்த நிலையில ஆகிவிடுகிறார்கள். நபி அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சிட்டான், வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா, அப்படியான நிலை உங்களுக்கு வரப்போறதில்லை. உங்களோட முந்தைய நிலைமையை விட இதற்கு பின்னால உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நிலைமையும் சிறந்ததாகத்தான் வரப்போகுது. இப்ப நீங்க நல்ல சக்தியோட இருக்கிறீங்க, நல்ல பலத்தோட இருக்கிறீங்க, ஆதரவோட இருக்கிறீர்கள். நீங்க நினைக்கவான இவர்கள் எல்லாம் ஏசிட்டாங்க, எல்லாரும் உங்களை பகச்சி கொண்டாங்க, எல்லாரும் உங்களை குறை சொன்னாங்க என்றதுனால பின்னால உங்களுடைய கௌரவம் எல்லாம் குறைஞ்சி போகும், மதிப்பு குறைஞ்சி போகும் என்று நீங்க நினைக்க வானம். அது நிச்சயமாக இதை விடவும் ஆரம்பத்தை விடவும் சிறந்ததாக இருக்கும் என்றதை அல்லாஹ் இதுல விளங்கப்படுத்துறான். முஃபஸ்ஸிரீங்களுடைய இன்னும் ஒரு சாராருடைய கருத்து, இந்த இடத்துல ஆகிரத் என்பது மறுமையை குறிக்கும். மௌத்துக்கு பின்னா உள்ள வாழ்க்கைக்கு ஆஹ்ரத் என்று சொல்றோமே, ஆஹ்ரத் என்றது மறுமையை குறிக்கும். ஊலா என்றது இன்மையை குறிக்கும், உலக வாழ்க்கையை குறிக்கும். இந்த கருத்தின் படிக்கு இந்த ஆயத்துக்கு அர்த்தம் வலல் ஆஹ்ரத்து கைருல்லக மினல் ஊலா என்றால், நபியே உங்களுக்கு துன்யாவை விடவும் ஆஹ்ரத் சிறந்தது, சிறந்ததாக இருக்கும் என்று அர்த்தம். அதாவது தர்ஜமத்துல் குர்ஆன்களை எடுத்து பார்க்கிற நேரத்தில் சில நேரங்களில் சிலர் ஒரு மாதிரி அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பார்கள், இன்னும் சிலர் வேற மாதிரி அதை மொழிபெயர்த்திருப்பாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, தஃப்சீருடைய உலமாக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடு தான். இப்போ முதலாவது கருத்தை கருத்தின்படி தஃப்சீர் செய்யக்கூடியவங்க எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க என்றால், முந்திய நிலைமை உங்களுக்கு பிந்திய நிலையை விட சிறந்தது என்று. ரெண்டாவது சார் கருத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் இதை எப்படி தர்ஜமா செய்யும் பொழுது, டிரான்ஸ்லேஷன் பண்ணும் பொழுது எப்படி பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு உலகத்தை விட மறுமை சிறந்தது என்று இந்த வித்தியாசங்கள் வாரதற்கு அடிப்படையான காரணம் சஹாபாக்களுக்கு பின்னால வந்த முஃபஸிரீங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் தான். அடுத்த ஆயத்து நாலாவது ஆயத்து அஞ்சாவது, وَلَسَوْفَ يُعْتِيكَ رَبُّكَ فَتَرْضَى وَلَسَوْفَ يُعْتِيكَ رَبُّكَ அப்படியே உங்களுடைய ரப்பு உங்களுக்கு அதி விரைவில் கொடுக்க போகிறான். வல சௌஃப என்றால் நாங்கள் அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னோம், யோ தீக்க உங்களுக்கு கொடுப்பான், வல சௌஃப யோ தீக்க என்றால் அதி விரைவில் உங்களுக்கு கொடுக்க போகிறான், அப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீர். என்ன கொடுக்க போகிறான் என்றதை அல்லாஹ் அங்கின மறைச்சிட்டான். அதாவது நிறைய அறுக்குடைகளை உங்களுக்கு அல்லாஹ் தரப்போகிறான், அது கிடைக்கும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், திருப்தி அடைவீர்கள். இது நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க போற கொடுத்த எந்த நியமத்துகளை குறிக்கும்? நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் தரவோம் என்று அல்லாஹ் சொல்றான். இது எதை குறிக்கிறது என்றால், இது பெரிய ஒரு பட்டியலையே உலமாக்கள் தஃப்சீருடைய உலமாக்கள் இதில் எழுதியிருக்கிறார்கள். இது எல்லா நபி அவர்களுடைய வாழ்நாளில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பிரதானமான சில நிகழ்வுகளை இது குறிக்கிறது. முதலாவது பத்ருடைய வெற்றி. இந்த சம்பவங்கள் நடந்து கொஞ்ச காலம் போகல, பத்ருடைய வெற்றி, பெரிய பெரிய தலைகளாக இருந்த காஃபிர்கள் எல்லாம் அதில் ஹலாக் ஆகினார்கள். அதுக்கு பின்னால் நபி அவர்களுக்கு பெரும் ஒரு உயர்வும் காஃபிர்களுடைய உள்ளத்தில் பெரும் ஒரு பயமும் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தான் பத்ருடைய யுத்தம் என்று சொல்கிறது. நினச்சி கூட பார்க்கலாது இதில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்று. அப்படிப்பட்ட இடத்துல அல்லாஹு தஆலா ஒரு பெரும் வெற்றியை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தினான், அவர்களை சந்தோஷப்படுத்தினான், இஸ்லாத்தை பலப்படுத்தினான். முதலாவது பத்ருடைய வெற்றியை குறிக்கும், ரெண்டாவது மக்காவுடைய வெற்றியை குறிக்கும். இந்த மக்காவில் இன்றைக்கு கிண்டல் பண்றாங்களோ பரிகாசம் பண்றாங்களோ, அந்த மக்காவுக்கே அதிபதியாக ஆனாங்க ஒரு நாள், எல்லாரும் தலை குனியக்கூடிய நிலை வந்தது. அதை அடுத்தோட மக்கள் இஸ்லாத்தில் கூட்டம் கூட்டமாக வருவதை குறிக்கும். மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் மக்களுக்கு தாவத் கொடுக்கிற நேரத்தில் இவர்கள் வளர்ந்து இந்த இஸ்லாம் மேலோங்கி கூட்டம் கூட்டமாக பல ஊர்களிலிருந்தும் மக்கள் வந்து இதோட இணைவாங்க என்றது யாருக்குமே சஹாபாக்கள் கூட யாருக்கும் கற்பனை செய்ய முடியாத ஒன்றாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒன்றுதான் அல்லாஹு தஆலா நடத்தி காட்டினான். கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்துக்கு வருவார்கள். இந்த செய்தி வல சௌஃபயுஅதீக ரப்புக ஃபதர்லா, கொஞ்ச காலத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தரப்போறான், நீங்க சந்தோஷப்படுவீங்க என்று அல்லாஹ் சொல்றது இதையும் தான். அடுத்தது பனு குறைவா பனு நதீர் போன்ற பெரும் பெரும் யூதர்களின் கோத்திரங்களை வெற்றி கொண்டு அவர்களை நாடு கடத்துதல். அதாவது ஹிஜாஸில் குறிப்பாக மதீனாவுடைய பகுதிகளில் யகூதிகளுடைய பெரிய கூட்டம், பெரிய கூட்டம் என்று சொன்னால் அவங்களோட பரம்பரை வந்து இஸ்ரவேலர்களுடைய அந்த பரம்பரையில் வந்த மனிதர்கள் யகூதிகள். அதில் பிரபலமான சில கூட்டங்கள் இருந்தது. பனு நதீர் என்று சொல்ல பனு நதீர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், பனு குறைதா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இவர்கள் எல்லாம் சரித்திரத்திலேயே இவர்களுக்கு பெரிய நீண்ட பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுடைய சரித்திரம் இருக்குது. அப்படிப்பட்ட பெரும் பெரும் குடும்பங்கள். அதே நேரத்தில் அவர்கள் பெரிய அளவில் விவசாயம் செய்யக்கூடிய நிலம் உள்ளவர்களாக, ஹைபருடைய அந்த நிலங்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது, பெரிய வருமானங்கள் அவருடைய கையில் இருந்தது. அதே மாதிரி மதீனாவில் தங்கத்தொழில் அந்த காலத்தில் பிரதானமாக செய்யக்கூடியவர்களாக யகூதிகள் தான் இருந்திருக்கிறார்கள். தங்கத்து மக்காவிலிருந்து கூட இங்கே தான் வியாபாரத்துக்காக வேண்டி மக்கள் வரக்கூடிய நிலை இருந்தது. அப்படிப்பட்ட பசாரை கையில் வச்சிருந்தாங்க, அன்றைக்கும் வந்த நிலை இருந்தது, அவர்களுக்கு இன்றைக்கும் இருக்குது. தங்கம் என்றது அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது. ஜுவல்லரி என்ற வார்த்தையும் கூட அந்த ஜூ அதிலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க. அந்த காலத்திலிருந்தே பிரதானமானவைகளை கையில் வச்சு கொள்றதில் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள் இவர்கள். மதீனாவுக்கு போனதற்கு பின்னால இவர்களோட யுத்தம் நடந்து இவர்களை தாக்குறதற்காக வேண்டி நபி அவர்கள் போன நேரத்தில் யுத்தமே நடக்காம இவர்கள் பணிஞ்சு வந்து நபி அவர்களுக்கு கட்டுப்பட்டு முழுக்க அப்படியே அடிமைகள் மாதிரி ஆகிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரையும் உங்களுக்கு உங்களோட ஒட்டகங்கள் எவ்வளோ சாமான்களை சுமக்கேலமோ எல்லாத்தையும் தூக்கணும் போங்க இங்கிருந்து என்று அவர்களை நாடு கடத்தினார்கள். இதெல்லாம் சாதாரணமாக நிகழ்வல்ல. ஹைபருடைய யுத்தம் நடந்தது என்று சொல்றது அது இஸ்லாத்துக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி. ஹைபருக்கு பின்னால பெரும் வருமானங்கள் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பித்தது. ஹைபருடைய வருமானம் என்றது பெரிய வருமானம். அதெல்லாம் எடுத்து நல்ல வழிகள் எல்லாம் செலவழிச்சாங்க. முஸ்லீம்களுக்கு அதை பிரித்து கொடுத்தாங்க. நபி அவர்கள் அதை முறையாக எத்தனை பங்குகளாக பிரிக்கப்பட்டது என்றதெல்லாம் ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. அப்ப அது அந்த நிகழ்வையும் குறிக்கும். இதெல்லாம் கொஞ்ச காலம், ஒரு சில வருஷங்கள், 15-20 வருஷங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள். இதை அல்லாஹு தஆலா இதையும் சுட்டிக்காட்டி தான் இதில் சொல்லி இருக்கிறான். அடுத்தது இஸ்லாமிய கிலாபத் உடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்துக்கு கிடைக்க இருக்கிற வெற்றிகள். சில வெற்றிகள் நபி அவர்களுடைய காலத்தில் உண்டாகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால குலஃபா உர் ராஷிதீன்களுடைய காலத்தில் இஸ்லாத்துக்கு பெரிய வெற்றிகள் வந்தது. அதில் கைசருடைய, ரோமுடைய வெற்றிகளை எல்லாம் சொல்லலாம். பெரிய பெரிய, இது ஆரம்பத்தில் இந்த ஹிஜாஸுக்குள்ள இருக்கிற அந்த வெற்றிகளை கூட கற்பனை செய்ய முடியாத வெற்றிகள். அதை கூட அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். இது அதற்கும் அப்பால இருந்த வெற்றிகள். அதாவது அந்த காலத்தில் பெரும் சாம்ராஜ்யங்களாக இருந்தது உலகமே. அதாவது அந்த காலத்தில் எந்தெந்த நாடுகளில் எல்லாம் போக்குவரத்து தொடர்புகள் இருந்ததோ அந்த எல்லா நாடுகளும் இவர்களுக்கு கட்டுப்பட்டு இவர்களை கௌரவிக்கக்கூடிய நிலையில் இருந்தாங்க. இன்றைக்கு சில நாடுகள் இருக்கிறது மாதிரி இதெல்லாம் கீழே வருமா என்று சொல்லி அது கனவுலையும் காண முடியாத ஒன்று அல்லாஹ் நடத்தினான். இது நபி அவர்களுடைய வாழ்நாள் நடந்ததல்ல, நபி அவர்களுக்கு பின்னால் நடந்தது. இதை கொண்டு நபி அவர்கள் அல்லாஹ் எப்படி சந்தோஷப்படுத்தினான் என்ற ஒரு கேள்வி வரலாம். அல்லாஹ் உங்களுக்கு தருவான், நீங்க சந்தோஷப்படுவீங்க என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இதெல்லாம் நடந்தது நபி அவர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த இந்த வெற்றிகளை அல்லாஹ் எந்தெந்த வெற்றிகளை வாழ்நாளில் கொடுத்தானோ, வாழ்நாளுடைய காலத்தில் கொடுத்தானோ, அது எல்லாத்தையும் கண்ணுக்கு காட்டினான். எந்தெந்த வெற்றிகளும் ஞாமத்துக்களும் அவர்களுக்கு பின்னால், அவர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் கிடைக்கவிருந்ததோ அதை அல்லாஹு தாலா அவர்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாலேயே காட்டிட்டான். சஹிஹான பல ரிவாயத்துக்கள் புகாரியிலேயே முஸ்லீம்லேயே வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் பூமியை சுருக்கி காட்டினான். ஜுவியத்லியல் அர்து, பூமி எனக்கு சுருக்கி காட்டப்பட்டது. என்னுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் போனதோ அங்கெங்கெல்லாம் இஸ்லாம் போய் சேரும் என்ற விஷயமும் எனக்கு அறிவிக்கப்பட்டது. குனூசு கிஸ்ரா சொன்னார்கள், கிஸ்ராவுடைய அவர்கள் பதுக்கி வைத்திருக்கிற, சேகரித்து வச்சிருக்கிற பெரும் பெரும் சொத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. ஒரு குறிப்பிட்ட சஹாபியை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு அவனுடைய காப்பு, கிஸ்ரா அந்த அரசனுடைய காப்பு உங்களை கைக்கு வரும் என்றாங்க. நடந்தது உமர் ரதியல்லாஹுடைய காலத்தில். அந்த வெற்றி கொள்ளப்படுகிறது, எல்லா அவர்களுடைய சொத்துக்களும் இங்க கொண்டு வந்து பெரும் குமியலாக குமிச்சு வைக்கப்பட்டிருக்குது. அந்த சஹாபியை கூப்பிடுறாங்க உமர் ரதியல்லாஹு அவர்கள், வாங்க நபி உங்களுக்கு சொன்னாங்க தானே, இந்தாங்க அந்த காப்பு என்று காப்பு எடுத்து கையில் போடுறாங்க. சொன்னது அப்படியே நடந்தது. இதையும் இது குறிக்கும். நபி அவர்கள் இதெல்லாம் நடக்க இல்லையோ அதையெல்லாம் அல்லாஹு தாலா அவர்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாலேயே காண்பிச்சு அவர்களை சந்தோஷப்படுத்தினான். உங்களுக்கு பின்னால் இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும் என்று பலதையும், நல்லவைகளையும், இந்த உம்மத்துக்கு எங்கிருந்து கெடுதிகள் உண்டாகும் என்றதையும் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிச்சுதான் இருந்தார். அதெல்லாம் இது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மூஜிசாக்கள் உண்டு. இதெல்லாம் இதுக்கு நபி அவர்களுக்கு மறைமுகமான அறிவு இருந்தது என்று அர்த்தம் அல்ல. அதாவது சில விஷயங்கள் இருக்குது மறைவான விஷயங்கள், அதை நபிமார்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கிறான். அறிவிச்சு கொடுத்த காரணத்தினால் அவர்களுக்கு அது தெரியும். நபிமார்கள் என்றது அவர்கள் மனிதர்கள் தான், ஆனால் சாதாரண மனிதர்கள் அல்ல, எங்களை போல மனிதர்கள் அல்ல. அவர்களுக்கு அல்லாஹ் மட்டும் அறிந்த எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் வஹி மூலம் அறிவிச்சு கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் நல்லது கெட்டது, இந்த உம்மத்துக்கு வரக்கூடிய நலவுகள் எங்கிருந்து வரும், கெடுதிகள் எங்கிருந்து வரும், பலதையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அல்லாஹு தாலா சொல்லிக் கொடுத்திருந்தார். அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ரிவாயத் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றாங்க, ஹலாக்கு உம்மத்தி ஃபி யதை கில்மத்தின் மின் குரைஷ். சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துடைய அழிவு எங்கிருந்து ஆரம்பமாகும் என்றால் குறைஷி கூட்டத்துடைய சில வாலிபர்களுடைய கையில் இருந்து தான் ஆரம்பமாகும் என்றார்கள். நபி அவர்கள் ஹதீஸ சொல்லிட்டாங்க, இதனுடைய விளக்கம் என்னது, யார் எது என்றும் எல்லாருக்கும் சொல்ல இல்லை. விளக்கத்தை சொல்லிட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை பாடமாக்கினாங்க. நபி அவர்களுடைய வஃபாத் எல்லாம் முடிஞ்சு கிலாபத்துடைய காலம். சில நேரங்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவா கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உத்ரிக சித்தீன் வ மின் இபாரத்தி ஸிபியான். யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் ரெண்டு விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். ஒன்று, 60வது வருஷத்தை நான் அடைவதை விட்டும், ஹிஜ்ரி 60 அடைவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரெண்டாவது, வாலிபர்கள் சிறுவர்களுடைய ஆட்சி, சிறியவர்களுடைய ஆட்சியிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துவா கேட்பாங்க. இதுக்கு என்ன பொருத்தப்பாடு இருக்கிறது? துவா கேட்பாங்க இவ்வளவுதான். அவர்களுடைய துவா மாதிரி ஹிஜ்ரி 59 அவர்களுடைய வஃபாத் வந்தது. ஹிஜ்ரி 60 யசீத் ஆட்சிக்கு வருகிறார். சின்ன வயசு அவருக்கு ஆட்சிக்கு வார நேரத்தில். இவர்களுடைய ஆட்சி, பனு உமையாக்களுடைய ஆட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இஸ்லாத்துக்கு பல வீழ்ச்சிகள் வந்து 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 கடைசியாக எந்த நிலைமைக்கு போய் சேர்ந்தது என்றால், இஸ்லாமிய கிலாபத் என்றதே உலகத்தில் இல்லாமல் போச்சு. உலகத்தில் எங்க ஒரு முஸ்லீம் இருந்தாலும் ஒரே ஹலீஃபாவுக்கு கீழே இருந்தது தான் இஸ்லாமிய கிலாபத்து. இந்த உம்மத்துக்கு அழிவு ஏற்பட்டதா இல்லையா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சில கட்டங்களில் சொல்றாங்க, வலவ் ஷிஅது அன் உஸம்மியஹும் லஃபஅல்து இப்னு ஃபுலான் வ ஃபுலான். நான் அந்த சிறுவர்கள் யார் வரப்போறாங்க 60வது ஆண்டில், யார் எந்த சிறுவர்கள் இந்த கிலாபத்துக்கு இந்த தலைமைத்துவத்துக்கு வரப்போறாங்க என்றத பெயர் சொல்லி சொல்ல வேண்டும் என்றிருந்தால் சொல்லலாம், புலான் புலான் இன்னார் தான் இன்னார் இன்னார் வரப்போறாங்க என்று எனக்கு சொல்லலாம். ஆனாலும் அவர்கள் சொல்லலை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு கட்டத்தை சொல்றாங்க, ஹஃபிழ்த்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஆயினி, நபி அவர்களிடமிருந்து ரெண்டு பொதிகள் ஹதீஸ்களை நான் பாடமாக்கி இருக்கிறேன். அதில் ஒரு பகுதியை நான் மக்களுக்கு அறிவித்து அதை பரத்தி விட்டேன். ஒரு பகுதி இருக்கிறது, அதை நான் வெளியே சொல்லுவேன் என்றால் இந்த கழுத்து வெட்டப்பட்டு விடும் என்றார்கள். கொலை அச்சுறுத்தல் இதுக்கு எனக்கு என்ன வரும் என்றது இல்லை, அதனால் எனக்கு அதை சொல்ல முடியாது என்றார்கள். என்றால் இது இதோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள். ஆகவே நபி அவர்களுடைய வாழ்நாளில் நடந்தவைகளை எல்லாம் அவர்களுடைய கண்களுக்கே அல்லாஹ் காட்டி அவர்களை சந்தோஷப்படுத்தினான். இன்னும் சில விஷயங்களை கண்ணுக்கு காட்ட இல்லை, அதாவது அவர்களுடைய வாழ்நாளில் நடக்க இல்லை, நடக்கிறதுக்கு முன்னாலே அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவைகளை காட்டி விட்டான். அடுத்தது, அந்நிய அரசர்களின் அழிவு. அந்நிய அரசர்கள் அதாவது கிஸ்ரா கைசர் போன்ற இன்னும் பல அரசர்கள் அந்த காலங்களில் பல 100 காலமாக ஆட்சி செய்து வந்தவர்கள், அதாவது பரம்பரை பரம்பரையா, அவர் மௌத்தானா அவருடைய மகன், அவருடைய மகன், அவருடைய மகன், இப்படி பல 100 வருஷங்களாக அந்த ஆட்சி உலகத்தில் காயம் தாயமாக நிலையாக இருந்தது. அந்த மாதிரியான ஆட்சிகளை வீழ்த்துறதற்கு யாரும் யோசித்ததும் இல்லை. இது வீழுமா இது வீழ்ந்து விடுமா என்று யாரும் நினைச்சதும் இல்லை. நபி அவர்கள் அது வீழ்ச்சி அடைகிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னால், வீழ்ச்சி அடைந்தது பின்னால சொல்றாங்க, இதா ஹலக கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பாதஹு வைதா ஹலக கைசர் ஃபலா கைசர பாதஹு. சொல்றாங்க, இந்த இப்ப இருக்கிற கிஸ்ரா இது கடைசி கிஸ்ரா, இதுக்கு பின்னால உலகத்துல கிஸ்ரா என்ற பெயர்ல ஒரு அரசன் வரப்போறது இல்லை. கைசருக்கும் அதே மாதிரி சொன்னாங்க. நபி அவர்கள் சொன்னது மாதிரி அந்த காலத்தில் இருந்து அவன் செத்ததோட அதுக்கு பின்னால் அந்த ஆட்சிகள் எல்லாம் கிஸ்ரா கைசர் என்று தொடர இல்லை, அதெல்லாம் முஸ்லீம்களுடைய பகுதிக்கு வந்துருச்சு. இவர்களுடைய அழிவு, இதையும் அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு அறிவிச்சு கொடுத்து அதன் மூலமாக அவர்களுடைய கண்களை குளிர வைத்தான். அடுத்தது, அவர்களின் செல்வங்கள் முஸ்லிம்களுக்கு கனிமத்தாக கிடைக்க இருக்கிறது. இந்த அரசர்கள் அழிஞ்சி அவர்கள்ட்ட இருந்த சொத்து செல்வம் இதெல்லாம் அவர்களுடைய பரம்பரைக்கல்ல, அவர்களுடைய நாட்டுக்காரர்களுக்கல்ல, முஸ்லிம்களுக்கு கனிமத்தாக வந்தது, வர இருக்கிறது அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்கனவே அறிவிச்சு கொடுத்தான். எந்த அளவுக்கு என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வந்திருக்கிறது, லதுஃப்தஹன்ன குனூஸு கிஸ்ரா வ கைசர், கிஸ்ரா கைசருடைய அந்த பெரும் பொக்கிஷங்கள் எல்லாம் ஒரு நாள் வெற்றி கொள்ளப்பட இருக்கிறது என்று சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்க அங்கே இருக்கிற கஸ்ருல் அபியத் என்ற ஒயிட் பேலஸுக்கு சொல்ற இதே வார்த்தை வந்திருக்கு ஹதீஸ்ல, வெள்ளை மாளிகையை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்றாங்க. அந்த காலத்திலிருந்தே அவர்கள்ட்ட இந்த ஒயிட் பேலஸ் வைக்கிற வழக்கம் இருந்திருக்கிறது. வெள்ளை மாளிகை என்று அரசருக்கு இருந்தது, அதே வார்த்தையை சொன்னாங்க, நீங்கள் வெள்ளை மாளிகையை வெற்றி கொள்வீர்கள். உமர் ரழியல்லாஹுடைய காலத்தில் அந்த வெள்ளை மாளிகையை வெற்றி கொள்ளப்படுகிறது. இதெல்லாம் நபி அவர்களுக்கு வர இருக்கிறது, அதையும் இது உள்ளடக்கி இருக்குது. அடுத்தது உலக நாடுகளில் முஸ்லிம்கள் பரவுதல். இஸ்லாம் என்றது குறிப்பிட்ட பகுதிக்குள்ள மட்டும் இருந்தது, பின்னால உலகத்துடைய பல பகுதிகளிலையும் இஸ்லாம் பரவியது. இது நபி அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட, அறிவிச்சு கொடுக்கப்பட்ட விஷயம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சொன்னாங்க எனக்கு பூமி சுருக்கி காட்டப்பட்டது, எங்கெங்கெல்லாம் என்னுடைய பார்வை போனதோ, எவ்வளவு தூரம் எனக்கு சுருக்கி காட்டப்பட்டதோ அங்கெல்லாம் இஸ்லாம் போய் சேரும். இதுவும் இதையும் உள்ளடக்கிய ஒரு வசனம்தான். கொஞ்ச காலத்திலே அல்லாஹ் உங்களுக்கு பெரும் ஞாபகத்துக்களை தரப்போறான், நீங்க சந்தோஷப்படுவீங்க. அடுத்தது இதெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதோட மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமாக அருளப்பட இருக்கிற ஷஃபாஅத் மற்றும் பல அருக்குடைகளை இது குறிக்கும். இது உலகத்தில் நடக்கக்கூடியது. இதல்லாத இதை விட பல விஷயங்கள் இருக்குது. கியாமத்துடைய நாளில் நபி அவர்களுக்கு கிடைக்க இருக்கிற உயர்வுகள், அதை எல்லாத்தையும் இந்த ஆயத்து குறிக்கும். நபி அவர்களுக்கு கியாமத்துடைய நாளில் ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது நபி அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு உயர்வாக இருக்கிறது. இது மாதிரி நபி அவர்கள் மக்களுக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்வார்கள், அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மகாமுல் மஹ்மூத் என்ற இடத்தை அல்லாஹு தஆலா வாக்களிச்சிருக்கிறான். நாங்கள் பாங்குடைய துவாவில் கேட்குறோம், யா அல்லாஹ் நபி அவர்களுக்கு வாக்களித்த அந்த மகாமுல் மஹ்மூதை நீ அவர்களுக்கு கொடுப்பாயா? அல்லாஹ் கொடுக்க தான் போகிறான், சந்தேகமில்லை. ஏன் நாங்கள் துவா கேட்குறோம் என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் அதற்காக வேண்டி எனக்கு மகாமுல் மஹ்மூத் கிடைக்கணும் என்றதற்காக துவா கேட்கிறாங்களோ அவர்களுக்கு நான் கியாமத்துடைய நாளில் ஷஃபாத் செய்வேன். ஷஃபாத் என்றது சாதாரணமான விஷயம் இல்லை. எங்கள்கிட்ட அமல்கள் என்ன இருக்குது, எங்கள்கிட்ட அமல்கள் என்னதான் இருக்குது, நாங்கள் செய்கிற அமல் எல்லாமே குறைபாடு உள்ளது. கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் எங்களை கூப்பிட்டு, இத்தனை 30 வருஷம் நீ தொழுகிறாய், உன் ஒரு தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படலை என்று சொன்னாலும் தூரமான விஷயம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச தொழுகையில் ஏதாவது ஒரு தொழுகையை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுகிறோமா? நல்ல சுத்தத்தோடு தான் நாங்கள் தொழுகிறோம் என்ற உறுதி எங்களுக்கு இருக்குதா? அல்லாஹ் தான் அறிவான் எங்களோட இபாதத்துகளை பற்றி. வெறும் அமல்களை நம்பிக்கை வைக்க இயலாத நாங்கள் இவ்வளோ குறைபாடு உள்ளவங்க. அதனால தான் நான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஷஃபாஅத்தை வச்சிருக்கிறான். சாதாரணமான விஷயம் இல்லை நபி அவர்களுடைய ஷஃபாஅத் என்று சொல்கிறது. லேசான வழிகளை எங்களுக்கு இஸ்லாம் நபி அவங்க காட்டி தந்திருக்கிறாங்க. நீங்கள் பாங்குக்கு பின்னால் துவா ஆகுதுங்க, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதன் அல் வஸீலத வல் ஃபதீலா வபஅஸ்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதீ வஅத்த இன்னக லா துஃலிஃபுல் மீஆத். ஸலவாத் ஓதினதுக்கு பின்னால் இவ்வளோதான். இதில் சேர்க்கப்பட்ட பல பகுதிகள் இருக்குது. அது இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, ஷாஃபி மதஹபில் மிகப்பெரிய ஒரு ஹதீஸுடைய கலையிலையும் ஃபிக்ஹுடைய கலையிலையும் பெரிய ஒரு ஆளாக இருந்த இமாம் தான் இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். சொல்கிறாங்க இந்த வார்த்தைகள் தான் ஹதீஸில் வந்திருக்குது, மற்ற வார்த்தைகள் ஹதீஸில் வந்ததில்லை. ஆகவே இந்த வார்த்தைகளை ஓதிக்கொண்டால் போதுமானது. இந்த துவாவை ஓதுறதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத் எங்களுக்கு கிடைக்கும். அதிகமாக ஸலவாத் ஓதுங்க, நபி அவர்களுடைய ஷஃபாஅத் கிடைக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அப்போ ஆகவே இந்த இந்த லிஸ்டில் சொல்லப்பட்ட இந்த எல்லா விஷயங்களையும் குறிக்கக்கூடியதுதான் இந்த ஆயத். நபியே, அதி விரைவில் உங்களுக்கு அல்லாஹ் பல நியமத்துக்களை கொடுக்க போகிறான், அப்பொழுது நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள். அடுத்த ஆயத்தை ஆரம்பித்தா அதில் கொஞ்சம் ஓரளவு விளக்கங்கள் சொல்ல வேண்டியிருக்குது, அதனால் சுமார் அவர் முடிஞ்சுது. இதோடு இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை முடித்து கொள்வோம். அடுத்த ஆயத்துக்குரிய தஃப்சீரை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய விளக்கத்தையும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நசீபாக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக். அஷ்ஹது அல்ல இலாஹ இல்ல அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப இலைஹி.
For more lectures, visit slhub.com.